அடுத்த கோடை காலத்தில், அதாவது 2018 டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலகட்டத்தில், கிழக்கு ஆஸ்திரேலிய மற்றும் தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலங்கள் முன் எப்போதும் இருந்திராத அளவுக்கு மின்தடையால் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக நிபுணர்களை மேற்கோள் காட்டி ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியாவில் தற்போது காரசாரமாக விவாதிக்கப்பட்டு வரும் இந்த மின்சார நெருக்கடியின் பின்னணி என்ன, அதன் காரணங்கள் என்ன, குறிப்பாக மரபு சார்ந்த மற்றும் மரபு சாராத மின் உற்பத்தி குறித்தான வாதம் எங்கனம் இங்கு அரசியலாக்கப்படுகிறது, இந்த வாத பிரதிவாதங்கள் அரசு எடுக்கும் அல்லது எடுக்க இருக்கும் முடிவுகள் எங்கனம் ஒரு சராசரி ஆஸ்திரேலிய வாசியை, குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களை, அவர்களின் குடும்ப பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் அலசுவோம். நமது நேயர்களுக்காக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் மார்க் ஹென்லி அவர்கள். மார்க் ஹென்லி தேசிய அளவில் நன்கு அறியப்பட்ட மின்துறை ஆய்வாளரும் நுகர்வோர் ஆர்வலரும் ஆவார். அவர் தெரிவிப்பது என்னவென்றால், ஆஸ்திரேலியா எதிர்கொண்டிருக்கும் இந்த மின்சார சிக்கலுக்கு காரணமாக 3 நிகழ்வுகளை கூறலாம். முதலாவதாக, கடந்த 6-7 ஆண்டுகளில் மின்சார கட்டணம் இங்கு சகட்டு மேனிக்கு உயர்ந்து விட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய மின்சாரம் மற்றும் எரிவாயுத்துறை தனியார் மயம் செய்யப்பட்டது. இந்த தனியார் மயமாக்கலின் நோக்கமே விற்பனையாளர்களிடையே போட்டி உருவாகும், அந்த போட்டி மின்சார கட்டணத்தை குறைக்கும் என்பதுதான். ஆனால் நடந்தது என்னவோ அதற்கு நேர்மாறான ஒன்று. இது குறித்து மார்க் ஹென்லி குறிப்பிடுகையோ,
So we've had this move to privatization over 20 years with the expectation that markets would reduce the prices that customers ended paying. What's happened is that prices have continued to rise, particularly over the last 6 or 7 years in all Australian states.
என்று தெரிவித்தார் மார்க் ஹென்லி. இரண்டாவது காரணம், ஆஸ்திரேலியா கையெழுத்துள்ள பாரிஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒப்பந்தம். அதன்படி பூமி வெப்பமாதலுக்கு காரணியாக இருக்கும் கார்பன் வெளியீட்டை ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள் குறைத்தாக வேண்டும். அதிக அளவு கார்பன் வெளியீட்டுக்கு மின்சாரம் ஒரு முழு முதற் காரணியாக இருந்து வருகிறது. ஏனென்றால் மின்சாரம் உற்பத்தி செய்ய நிலக்கரி, குறிப்பாக பழுப்பு நிலக்கரி மற்றும் இயற்கை எரிவாயு எரிக்கப்படுகிறது. அது அதிக அளவு கார்பனை வெளியிடுகிறது. இன்றைய ஆஸ்திரேலிய அரசியல் சூழலில் விவாதிக்கப்படுவது என்னவென்றால், எந்த சதவீத அளவில் நாம் நிலக்கரி மின் உற்பத்தியையும் மரபு சாரா எரிசக்தியான சூரிய மின் உற்பத்தி, காற்றாடி மின் உற்பத்தி மற்றும் நீர் மின் உற்பத்தியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான். மூன்றாவதாக, இயற்கை எரிவாயு மூலம் மின் உற்பத்தி செய்வது. நிலக்கரி மின் உற்பத்தியை காட்டிலும் இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி மேலானது. அதோடு ஆஸ்திரேலியாவில் மிக அதீத அளவில் இயற்கை எரிவாயு பூமிக்குள் புதைந்துள்ளது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் தோண்டப்படும் இயற்கை எரிவாயுவுக்கு சர்வதேச அளவில், குறிப்பாக ஜப்பான் மற்றும் சைனா போன்ற ஆசிய நாடுகளில் தேவை அதிகம். இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்வதில் தனியார் எரிவாயு தொழிலதிபர்களுக்கு லாபமும் அதிகம். இது குறித்து மார்க் ஹென்லி குறிப்பிடுகையோ,
Burning gas to make electricity produces less carbon emissions than burning coal. But because Australian gas is in high demand overseas, there have been very large contracts made by Australian gas producers with Asian markets to ship liquefied natural gas, particularly to Japan, but other markets. And so that's meant that the price of gas for Australians has gone up significantly, meaning that there's less enthusiasm by gas electricity generators to burn gas to make electricity.
என்று கூறினார் மார்க் ஹென்லி. ஆக, தனியார் மயம், மின்சார கட்டண உயர்வு, பாரிஸ் ஒப்பந்தம், இயற்கை எரிவாயு ஏற்றுமதி ஆகிய காரணங்களால் ஆஸ்திரேலிய மின்சாரத்துறை தற்போது கடுமையான சவாலை எதிர்கொண்டுள்ளது. இப்போதைய மின்சார பிரச்சினை ஒரு தேசிய அளவிலான நெருக்கடி என்றாலும், ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமான மின்சார சிக்கலை சந்தித்து வருகின்றன. உதாரணமாக, விக்டோரியா மாநிலம் பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி செய்யும் ஹேசல்வுட் மின் நிலையத்தை வெகுவாக சார்ந்துள்ளது. இந்த ஹேசல்வுட் மின் நிலையம் வெகு விரைவில் மூடப்பட உள்ளது. குயின்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலங்களை பொறுத்தவரை அவை கருப்பு நிலக்கரி உற்பத்தியை சார்ந்துள்ளன. கருப்பு நிலக்கரி பழுப்பு நிலக்கரியை காட்டிலும் பாதிப்பு குறைந்தது என்றாலும் நாம் அதிக அளவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் கருப்பு நிலக்கரியை தான். டாஸ்மேனியா மாநிலம் பெருவாரியாக நீர் மின் உற்பத்தியை சார்ந்துள்ளது என்றாலும் சமீபத்தில் அங்கு ஏற்பட்ட வறட்சி காரணமாக தற்சமயம் ஒருவித சிக்கலான சூழ்நிலையில் உள்ளது டாஸ்மேனியா. தெற்கு ஆஸ்திரேலியாவின் மின் உற்பத்தி இயற்கை எரிவாயு மற்றும் காற்றாடி மின் உற்பத்தியின் கலவை. எனவே மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடும் இந்த மின் உற்பத்தி தயாரிப்பு முறையும் தற்போது அரசியலாக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து மார்க் ஹென்லி குறிப்பிடுகையோ,
Look, there is so much politics. Part of the politics is that we have large coal mining businesses who want to maintain their sales of coal into the Australian electricity market. And so they are doing everything they can, particularly behind the scenes, to keep coal-fired power stations as the major source of electricity generation for Australia.
என்று கூறினார் மார்க் ஹென்லி. நம் நாட்டில் நிலக்கரி சுரங்க அதிபர்கள் அரசியல் பலம் வாய்ந்தவர்கள். இவர்கள் தங்களுடைய நிலக்கரி வியாபாரத்தை தொடர்ந்து தக்க வைத்திருக்கும் பொருட்டு அரசியல் கட்சிகளுக்கு தொடர்ந்து மறைமுக அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். சுரங்க அதிபர்களின் சார்பாக கன்சர்வேட்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் என்று சொல்லக்கூடிய லிபரல் கட்சியினர் நிலக்கரி முன்னுற்பத்திக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வருகின்றனர். லேபர் மற்றும் கிரீன்ஸ் கட்சியினர் தாங்கள் ஆட்சி புரியும் தெற்கு ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி, குயின்ஸ்லாந்து போன்ற மாநிலங்களில் மரபு சாரா மின் உற்பத்திக்கு மாநில அளவில் இலக்கு நிர்ணயித்து அதனை நோக்கி பயணித்து வருகின்றனர். இதனை லிபரல் கட்சியினர் எதிர்ப்பதோடு நிலக்கரி மின் உற்பத்திக்கு ஆதரவாக கொடிபிடித்தும் வருகின்றனர். இதில் உண்மை நிலைமை என்னவென்றால், நிலக்கரி மின் உற்பத்தியை சார்ந்திருப்பது என்பது நாம் பின்னோக்கி பயணிப்பதற்கு சமம். மேலும் நிலக்கரி மின் உற்பத்தியை நாம் தொடர்ந்து நம்பி இருக்க முடியாது. நிலக்கரி மின் உற்பத்திக்கான செலவும் மிக அதிக அளவில் உயர்ந்துவிட்டது. எனவே நாட்டில் உள்ள நிலக்கரி சுரங்கங்களும் நிலக்கரி மின் நிலையங்களும் ஒன்றன் பின் ஒன்றனாக மூடப்பட்டு வருகின்றன. உலகத்திற்கே யுரேனியம் ஏற்றுமதி செய்யும் ஆஸ்திரேலியா ஏன் அணுமின் உற்பத்தியில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுகிறது. அதற்கான பதில் என்னவென்றால், அணுமின் நிலையம் அமைப்பதற்கு நீண்ட காலம் பிடிக்கும் என்பதோடு அதற்கான செலவும் மிக மிக அதிகம். மேலும் அணுமின் நிலைய கழிவு வெளியேற்றம், அதனால் ஏற்படும் பேரழிவுகள் ஆகியன மிகவும் சர்ச்சைக்குரிய விடயங்கள். எனவே மரபு சார்ந்த மின் உற்பத்தியில் இருந்து மரபு சாராத மின் உற்பத்திக்கு நாம் மாறியே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இந்த மாற்றத்தை எப்படி சிக்கலின்றி பொதுமக்களுக்கு பாதிப்புகள் இன்றி கொண்டு செல்ல போகிறோம் என்பதுதான் நாம் எதிர்நோக்கியுள்ள சவால். சரி, மின்சாரத்துறையில் ஏற்படும் இது போன்ற அதிரடி மாற்றங்களால் சராசரி ஆஸ்திரேலியருக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? முக்கியமாக மின்சார கட்டண உயர்வு. இது குறைவான வருவாய் உள்ள குடும்பங்களை மாத்திரமல்ல, உணவகம், தேநீரகம் போன்ற சிறு வியாபாரங்கள் மற்றும் புதிதாக புலம் பெயர்ந்தவர்களையும் பாதிக்கும்.
The big concern is about price. We've had big price increases over a number of years. The last thing customers want to see is more price rises. And that's households, particularly low-income households, are concerned. But also small business is concerned. So the expectations of many, and myself included, is that once we have embraced renewable generation, the price of electricity will start going down.
இதில் ஆறுதல் தருவது என்னவென்றால், சூரிய மின் உற்பத்தி போன்ற மரபு சாரா எரிசக்தி துறையில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி. உதாரணமாக சொல்ல போனால், மின்சாரத்தை சேமிக்க முடியாது என்பதுதான் இதுகாலும் இருந்து வந்த குறை. தற்போது பிரம்மாண்ட பேட்டரிகள் மூலம் மின்சாரத்தை சேமிக்க முடியும் என்ற ஒரு சூழல் உள்ளது. இது போன்ற தொழில்நுட்ப மேம்பாடுகள் அடுத்த 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார செலவை கணிசமான அளவில் குறைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்கிறார் மார்க் ஹென்லி.
And that's where there's a lot of talk at the moment about batteries or storage of electricity. And this is really new because historically electricity can't be stored, which is why we've got a national market operator whose job is to match supply and demand. Now we're starting to have a number of different options for storage, including batteries, being promoted by companies and by various advocates. And so what's unknown, but we're about to find out, is the capacity of different storage technologies to also reduce the cost of peak demand of electricity, which would also, in the medium, say, over the next 5 to 10 years, would reduce the cost of electricity. So I'm very optimistic that as we move to renewable energy with a lot of storage, the price of electricity should start coming down for business and for households.
குறிப்பாக புதிதாக புலம்பெயர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எந்த மின்சார உபகரணங்களை எந்த நேரங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். இது போன்ற சிறு சிறு விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே மின்கட்டணம் வெகுவாக குறையும். மின்சார செலவை குறைப்பது என்பது குறித்த ஆலோசனை வழங்க ஹோம் எனர்ஜி ஆடிட் என்று சொல்லக்கூடிய வீட்டு மின்சார ஆலோசனையாளர்களும் உண்டு. இது குறித்த ஆலோசனை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் இலவசமாக வழங்கப்படுகிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை மின்கட்டணம் கட்ட இயலாமல் போனாலோ அல்லது கட்டணம் செலுத்துவதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலோ நுகர்வோர் ஆரிஜின், ஏஜிஎல், லூமோ என தங்களுடைய விற்பனையாளர்களை அணுகலாம். அவர்களுக்கு கட்டாயம் உதவியும் ஆலோசனையும் வழங்கப்படும். மேலும் அவர்கள் யுனைட்டிங் கேர், ஆங்கிலிகேர் போன்ற சமூக நல அமைப்புகளையும் நாடலாம். அதோடு எனர்ஜி மேட் ஈசி என்ற அரசாங்க இணையதளத்தில் ஆஸ்திரேலிய நுகர்வோர் மேலதிக தகவல்களை பெறலாம்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.